சிவகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலகிலாம் வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்விகளும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியா கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று மதுரை மாவட்டம் திருவெங்கடம் மேற்கு விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் டாக்டர் மா பவுன்ராஜ் அவர்கள் மனிதன் மற்றும் விலங்குகளுக்கு இடையேயான மோதல்களையும் காரணங்களையும் பற்றி தாங்க நம்ம கூட பகிர போறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு கலந்த இனிய வணக்கங்கள். வியாழக்கிழமை தோறும் வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளினுடைய தலைப்பாக நாம் பார்க்கவிருப்பது மனித மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் அதற்கான காரணங்களையும் பற்றி இத்தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். இமயம் முதல் குமரி வரை பூத்து குலுங்கும் வனங்கள், மலைகள், புல்வெளிகள், வயல்வெளிகள், நிலவு நிலம் என இயற்கை சூழ்ந்த வனப்பில் மனிதன் வாழ்ந்து வருகிறான். மனிதன் ஒரு சமூக விலங்கல்லவா? சக விலங்குகளிடமிருந்து தன் பகுத்தறிவால் வேறுபட்டு நாகரிக முன்னேற்றம் அடைந்து குடில் மற்றும் நகரங்களை அமைத்து வாழ்ந்து வருகிறான். விலங்கோடு விலங்காக காடுகளில் பதுங்கி வாழ்ந்து கிடந்த காலங்களை அவன் மறந்துவிடக்கூடாது. இயற்கையின் மடியில் வாழும் உயிர்களுக்கு மனித வாழ்வு மற்றும் செயல்பாடுகள் எக்காரணத்தை கொண்டும் தடையாகவோ அச்சுறுத்தலாகவோ என்றும் இருந்துவிடக்கூடாது. இயற்கையின் மடியில் மனித வாழ்வு. வானை தொடும் மரங்களும் விரல் தொடும் ஆறுகளும் தலைமேல் மென்மையாய் படரும் பனிமூட்டமும் வீசுகின்ற தென்றலும் கொண்ட பசுமை சூழலில் வசித்து வருபவன் மனிதன். இப்பிரபஞ்சத்தில் 9 கோள்கள் இருந்தாலும் உயிர்கோளமாம் புவியில் மட்டும் பதிந்து கிடக்கின்றன மனிதனின் காலடி சுவடுகள். அழிந்து வரும் அருவியிலும் ஆர்ப்பரித்து ஓடும் ஆறுகளிலும் மலைகளிலிருந்து கசிந்து வரும் நீரூற்றுகளிலும் மனிதனுக்கான நீர் ஆதாரம் இருக்கிறது. வனத்தில் வாழும் யானைகளும் காட்டு மாடுகளும் புள்ளி மான்களும் சிறுத்தையும் புலி இனமும் சிங்க கூட்டமும் அச்சமின்றி சுதந்திரமாக வாழ்வதற்கு மனிதன் உதவ வேண்டும். 1000000 பறவைகள் கூடு கட்டி குடும்பமாக வாழும் வீடுதான் வனம் என்பதை மனிதன் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஊர்வன, நீர்நில வாழ்வன மற்றும் கோடிக்கணக்கான பூச்சி இனங்கள் காடுகளையே நம்பி வாழ்கின்றன என்பதை மனிதன் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்தியாவில் மனித வனவிலங்கு மோதல் என்பது வாழ்விட துண்டாடலாகும். சுருங்கி வரும் வனவிலங்கு வழித்தடங்கள் மற்றும் விரிவடைந்து வரும் மனித குடியிருப்புகள் ஆகியவற்றால் உந்தப்பட்டு தீவிரமடைந்து வரும் ஒரு நெருக்கடியாகும். வாழ்விடத்திற்கான இந்த போட்டியின் விளைவாக பேரழிவுகரமான பயிர்ச்சேதம், கால்நடை இழப்பு மற்றும் துயரமான மனித விலங்கு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. வனவிலங்குகள் இயற்கை சூழலின் மிக முக்கிய அங்கங்களாகும். மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள் ஆகிய அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. வனவிலங்குகள் இயற்கை சமநிலையை பேணுவதிலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் இன்று காடுகள் அழிப்பு, வனவிலங்கு வேட்டை, சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற காரணங்களால் பல வனவிலங்குகள் அழிவின் விளிம்பில் உள்ளன. எனவே வனவிலங்குகளை பாதுகாப்பது மிக அவசியமானதாகும். மனிதர்களும் வனவிலங்குகளும் இயற்கையின் ஒரு பகுதியாக இணைந்து வாழ்ந்து வந்துள்ளனர். ஆனால் இன்று மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல் மற்றும் காடுகள் அழிப்பு போன்ற காரணங்களால் மனிதர் மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையிலான மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த மோதல்கள் மனித உயிர்களுக்கும் விலங்குகளின் வாழ்வுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வனவிலங்குகள் ஒரு நாட்டின் இயற்கை வளத்தின் அடையாளமாகும். அவற்றை பாதுகாப்பது நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியையும் பாதுகாப்பதாகும். எனவே வனவிலங்குகளை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு வனவிலங்குகளின் பங்கு மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து பார்ப்போம். வனவிலங்குகள் இயற்கையின் அரிய செல்வங்களாகும். இவை காடுகளில் உணவுச் சங்கிலியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. இதனால்தான் இயற்கை சூழலில் சமநிலை நிலைக்கிறது. மேலும் வனவிலங்குகள் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கும் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் இயற்கை வள பாதுகாப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு நாட்டின் இயற்கை வளம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அந்த நாட்டின் வனவிலங்குகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் மூலம் மக்கள் இயற்கையை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர். மனிதர்களும் வனவிலங்குகளும் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அல்ல, இருவரும் இயற்கையின் அங்கங்களாகும். மனிதர்களின் தேவைகளையும் வனவிலங்குகளின் வாழ்வையும் சமநிலைப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே இந்த மோதல்களை குறைக்க முடியும். அடுத்தபடியாக வனவிலங்குகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் என்னவென்றால், பொதுவாக காடுகள் அழிப்பு, சட்டவிரோத வேட்டை, சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் பருவநிலை மாற்றங்கள் ஆகியவை வனவிலங்குகளின் வாழ்வுக்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளன. மனிதர்கள் காடுகளை அழித்து குடியிருப்புகள், சாலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைப்பதால் விலங்குகள் தங்கள் வாழிடங்களை இழக்கின்றன. அடுத்து, நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த வனவிலங்கு மோதல் இடங்கள் மற்றும் முக்கிய இனங்கள் பற்றி பார்ப்போம். யானைகளின் வாழ்விட இழப்பின் காரணமாக ஒடிசா, ஜார்க்கண்ட், அசாம் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களின் விவசாய நிலங்களில் மனிதர்களை யானைகள் அடிக்கடி தாக்கப்படுவதால் அதிக உயிர் இழப்புகள் ஏற்படுகின்றன. யானை தாக்குதல்களால் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் உயிரிழக்கின்றனர். அதே சமயம் பதிலடி தாக்குதல், தொடர் வண்டி மோதல்கள் மற்றும் மின்சாரம் தாக்கி இறப்பது போன்றவற்றால் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான யானைகள் உயிரிழக்கின்றன. தமிழ்நாட்டில் மனித வனவிலங்கு மோதல்கள் என்பது மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், ஓசூர் மற்றும் தர்மபுரி ஆகியவை மனித வனவிலங்கு மோதல் மையங்களாக உள்ளன. இதில் சம்பந்தப்பட்ட முதன்மை விலங்குகள் என்று பார்த்தால் யானைகள், காட்டெருமை, சிறுத்தைகள் மற்றும் காற்று பன்றிகளாகும். புலிகள் தங்கள் வாழ்விட இழப்பின் காரணமாக மகாராஷ்டிரா, ரந்தம்பூர் ராஜஸ்தான், வயநாடு கேரளா போன்ற காப்பகங்களில் எல்லை பகுதிகளிலும் புலி மனித மோதல்களுக்கான முக்கிய மையங்களாக உள்ளன. சிறுத்தைகளின் வாழ்விட இழப்பின் காரணமாக உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா முழுவதும் உள்ள நகர்ப்புற மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிறுத்தைகள் அதிகளவில் அத்துமீறி நுழைகின்றன. கேரளா போன்ற இடங்களில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகள் விவசாய வாழ்வாதாரங்களுக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்துகின்றன. அடுத்து, மனிதர் மற்றும் வனவிலங்கு மோதலுக்கான காரணங்கள் பற்றி பார்ப்போம். முதன்மையாக காடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் குடியிருப்புகளாக மாற்றப்படுவதால் விலங்குகள் தங்கள் வாழிடங்களை இழக்கின்றன. இதனால் அவை உணவு மற்றும் தண்ணீர் தேடி மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்குள் நுழைகின்றன. குறிப்பாக யானைகள், புலிகள், குரங்குகள் போன்ற விலங்குகள் கிராமங்களிலும் விவசாய நிலங்களிலும் நுழைகின்றன. அடுத்தபடியாக மக்கள் தொகை அதிகரிப்பு. மக்கள் தொகை அதிகரிப்பதால் காடுகள் மனித குடியிருப்புகளாக மாற்றப்படுகின்றன. இதனால் மனிதர் விலங்கு தொடர்பு அதிகரிக்கின்றன. மேலும் விவசாய நிலங்களை காடுகளுக்கு அருகில் அமைத்தல். விவசாய பயிர்கள் விலங்குகளுக்கு உணவாக இருப்பதால் யானைகள், மான்கள், குரங்குகள் போன்றவை கிராமங்களுக்குள் வருகின்றன. இதன் விளைவாக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே அச்சம் மற்றும் சேதங்கள் உருவாகின்றன. அடுத்து நாம் பார்க்க இருப்பது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இந்தியாவில் உள்ள வன உயிரினங்களை பாதுகாக்கும் பொருட்டு நாடாளுமன்றத்தில் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 ஆண்டு இயற்றப்பட்டது. இதன் மூலம் வனவிலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளில் இருந்து வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் வாரத்தை வன உயிரின வார விழாவாக நாம் கொண்டாடி வருகிறோம். வனவிலங்குகளை வேட்டையாடுதல் முற்றிலும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. இயற்கை வழித்தடங்களை அவற்றுக்கு அமைத்துக் கொடுப்பதன் மூலம் அரிய வகை விலங்குகளையும் தாவரங்களையும் காப்பாற்றுவதற்கு சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது. மேலும் மனிதன் மற்றும் வனவிலங்கு மோதல்களை தடுக்கும் சில ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து பார்ப்போம். மனிதன் மற்றும் வனவிலங்கு மோதல்களை குறைப்பதற்காக அரசு, வனத்துறை, விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்படுவது மிக மிக அவசியமான ஒன்றாகும். குறிப்பாக 1, காடுகள் மற்றும் வாழ்விட பாதுகாப்பு. வனவிலங்குகளின் இயற்கை வாழிடங்களை பாதுகாத்து விரிவுபடுத்துதல். காடுகள் அழிவை தடுக்க கடுமையான சட்டங்களை அமல்படுத்துதல். காடுகளில் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் வன மருத்துவ திட்டங்களை மேற்கொள்ளுதல் போன்ற செயல்பாடுகள் மிக அவசியமாகும். 2, வனவிலங்கு வழித்தடங்கள் அமைத்தல். யானைகள், புலிகள் போன்ற விலங்குகள் பாதுகாப்பாக இடமாற்றம் செய்ய இயற்கை வழித்தடங்களை அமைத்தல். சாலை மற்றும் ரயில் பாதைகளில் விலங்குகள் கடக்கும் பகுதிகளில் பாலங்கள் அல்லது சுரங்கப்பாதைகள் அமைத்தல். 3. உணவு மற்றும் நீர் ஆதாரங்களை காடுகளில் மேம்படுத்துதல். வனப்பகுதிகளில் செயற்கை நீர்நிலைகளை உருவாக்குதல். விலங்குகளுக்கான இயற்கை உணவு வழங்கலை அதிகரிக்கும் வகையில் மரக்கன்றுகள் மற்றும் செடிகளை வளர்த்தல். 4. தொழில்நுட்ப பயன்பாடுகள். கண்காணிப்பு கேமராக்கள், ட்ரோன்கள், ஜிபிஎஸ் காலர்கள் மூலம் வனவிலங்குகளின் இயக்கத்தை கண்காணித்தல். யானைகள் அல்லது ஆபத்தான விலங்குகள் நெருங்கும்போது எச்சரிக்கை வழங்கும் மொபைல் அறிவிப்பு அமைப்புகளை உருவாக்குதல். 5. பாதுகாப்பான வேலிகள் மற்றும் தடுப்பு முறைகள். சூரிய ஆற்றல் மின்வேலி சோலார் ஃபென்சிங், தேனி வேலி பி ஃபென்சிங், அகழிகள் போன்றவற்றை அமைத்து பயிர்ச்சேதத்தை தடுக்கலாம். 6. விவசாய முறைகளில் மாற்றங்கள். வனப்பகுதிகளை ஒட்டிய இடங்களில் விலங்குகளை ஈர்க்காத பயிர்களை சாகுபடி செய்தல். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துதல், இன்டகிரேட்டட் கிராப் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ். 7. பொதுமக்கள் விழிப்புணர்வு. கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வனவிலங்கு நடத்தை பற்றிய பயிற்சி வகுப்புகள் வழங்குதல். விலங்குகளை துன்புறுத்தாமல் பாதுகாப்பாக நடந்து கொள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். 8. இழப்பீடு மற்றும் காப்பீடு திட்டங்கள். பாதுகாப்பு முயற்சிகளையும் சமூக பாதுகாப்பையும் சமநிலைப்படுத்தும் வகையில் அரசாங்கமும் பல முன்னெடுப்புகளை தொடங்கியுள்ளன. அவற்றில் தேசிய மனித வனவிலங்கு மோதல் தணிப்பு உத்தி மற்றும் செயல் திட்டம். இத்திட்டத்தின் வாயிலாக மோதல்களை முழுமையாக நிர்வகிப்பதற்கும் நல்லிணக்கமான சகவாழ்வை மேம்படுத்துவதற்குமான ஒரு வழிகாட்டி அமைப்பாகும். அடுத்து பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகள். விரைவான நிவாரணம், குறிப்பிட்ட பகுதிகளுக்கான மேலாண்மை மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை உறுதி செய்வதற்காக கேரளா போன்ற அதிக மோதல்கள் நிலவும் மாநிலங்கள் மனித வனவிலங்கு மோதலை ஒரு மாநிலத்திற்கே உரிய பேரிடராக வகைப்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை சார்பாக 2024 மற்றும் 2025 நிதியாண்டில் மனித வனவிலங்கு மோதல் சம்பவ இழப்பிற்காக ₹15 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக சமூக பங்கேற்பு. உள்ளூர் மக்களை வன பாதுகாப்பு திட்டங்களில் இணைத்தல். கிராம மட்ட வனவிலங்கு கண்காணிப்பு குழுக்களை அமைத்தல். வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்களை அதிகரித்தல். பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் கல்வி வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலிருந்து விலங்குகளை சிறப்பாக பாதுகாக்க முடியும். இறுதியாக வனவிலங்குகளுக்கு நாம் உணவு கொடுப்பது சரியா தவறா என்ற கருத்தை விவாதிப்போம். நாம் பொழுதுபோக்கிற்காக சுற்றுலா மற்றும் மலைப்பகுதிகளுக்கு செல்லும்போது பல்வேறு இடங்களில் வனவிலங்குகளை பார்க்கிறோம். அப்போது பாவப்பட்டு நாம் சாப்பிடும் உணவுகளான பிஸ்கட்ஸ், சிப்ஸ் மற்றும் குளிர்பானங்களை அவைகளுக்கு கொடுக்கிறோம் மற்றும் நாம் உண்ணும் உணவின் ருசிக்கு விலங்குகளை பழக்கி விடுகிறோம். இதன் காரணமாக விலங்குகள் உணவு தேடி காட்டிற்கு செல்லாமல் மனிதர்களை எதிர்பார்த்து ஒரே இடத்தில் நின்று கொண்டு பிச்சை எடுப்பது, காரில் செல்பவர்களை மறித்து உணவு கேட்பது போன்ற நிலைக்கு வன விலங்குகளின் மனநிலையை நாம் மாற்றிவிடுகிறோம். இதன் விளைவாக குரங்குகள் மற்றும் மான்கள் அதிக அளவில் மக்கள் நடமாடும் பொது இடங்களுக்கும் ரோட்டு பகுதிகளுக்கும் வருகிறது. மான்களும் குரங்குகளும் காடுகளில் ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி திரியும். அப்படி சுற்றி திரியும் போது அதிகப்படியான பழங்களை சாப்பிடும். அப்படி அது சாப்பிட்டு இடும் எச்சங்களில் பழத்தோட விதைகள் இருக்கும். அந்த விதைகள் விழுகிற இடமெல்லாம் மரங்கள் வளரும். இதனால் காட்டின் வளம் அதிகரித்து காடுகள் விரிவடையும். மாறாக விலங்குகளுக்கு நாம் கொடுக்கிற உணவு எல்லாமே அன்ஹெல்த்தி ஃபுட், அவைகளுக்கு தேவையில்லாத ஒன்று தான். இது போன்ற உணவுகளால் அதன் குட்டிகளும் பாதிக்கப்படுகின்றன. இப்படி நாம் அவைகளுக்கு உணவு கொடுப்பதால் அது காட்டுக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் இருக்கிறது. இதனால் விதை பரவுதல் தடுக்கப்படுகிறது மற்றும் காட்டின் வளர்ச்சி அடர்த்தி குறைகிறது. நாம் இறக்கப்பட்டு செய்கின்ற இது போன்ற செயல்கள் காட்டை வெகுவாக சீரழிக்கிறது. இதற்கும் மேலாக இந்த குரங்குகளையும் மானையும் வேட்டையாடி சாப்பிடுகின்ற முதன்மை உண்ணிகளான சிறுத்தையும் புலியும் அதனை பின்தொடர்ந்து வரும். அப்படி வரும்போதுதான் எதிர்பாராத விதமாக புலியோ சிறுத்தையோ மனிதனை அடித்து விடுகிறது. இதுவே மனித விலங்கு மோதல் எனப்படுகிறது. தீங்குகளை செய்வது என்னவோ மனிதர்கள்தான், ஆனால் பழி என்பது விலங்குகளுக்கு மட்டும்தான். நிகழ்ச்சியின் நிறைவாக முடிவுரை. மனிதன் மற்றும் வனவிலங்கு மோதல்களை முழுமையாக தடுக்க முடியாவிட்டாலும் சரியான திட்டமிடல், தொழில்நுட்ப பயன்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு மூலம் இவற்றை பெருமளவில் குறைக்க முடியும். மனிதனும் வனவிலங்கும் இணைந்து வாடும் சூழலை உருவாக்குவதுதான் இதற்கான நீடித்த தீர்வாகும். இதுவரை இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நிர்வாகத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை மனிதர்களுக்கும் வன விலங்குகளுக்கும் இடையேயான மோதல்களையும் அதற்கான காரணங்களையும் பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் மா பவுன்ராஜ் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.